உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பில் கண்பலி கிழங்கில் பூச்சி மேலாண்மை என்ற நிகழ்ச்சியின் மூலம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் இளையபாரதி அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கண்பலி கிழங்கில் பூச்சி மேலாண்மை குறித்த தகவல்களை இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு விவசாய அன்பர்கள்ட்ட ஒரு முக்கியமான மருத்துவ பயிரை பற்றியும் அதில் வரக்கூடிய பூச்சிகளை நம்ம எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது பற்றியும் பேசுவதற்காக உங்கள் முன்னே நான் இருக்கிறேன். இப்போ இதில் முக்கியமாக நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில மலர், அதாவது செங்காந்தல் மலர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கண்வள்ளி கிழங்கும்பாங்க, சில இடங்களில் கார்த்திகை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த சாகுபடி பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 5134 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இந்த வகையான மூலிகை பயிர் சாகுபடி செய்து வருகிறார்கள். இதில் சுமார் திண்டுக்கல் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2370 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த கண்வள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணிட்டு வராங்க. இந்த கண்வள்ளி கிழங்குல என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கொல்சிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்கலாய்டு. இந்த அல்கலாய்டு பார்த்திங்கன்னா மிகவும் மருத்துவ குணம் உள்ள ஒரு அல்கலாய்டு. இது கேன்சர் போன்ற புற்றுநோய் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாமும் மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இது அந்த விதைகளில் கிழங்குகள்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1% அந்த வேதிப்பொருள் இருக்கிறதால இது வணிக ரீதியாக திண்டுக்கல் மாவட்டமோ திருப்பூர் மாவட்டங்கள் போன்ற பகுதிகளில் விவசாய அன்பர்கள் செய்து வருகிறார்கள். இப்போ குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரவுண்டு ஒரு 1000-1500 மெட்ரிக் டன்னஸ் ஆஃப் ட்ரை சீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இதனுடைய விதைகளை உற்பத்தி பண்ணுறாங்க. இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி ரூபாய் நமக்கு வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறதுங்கிறது நம்ம மறக்க முடியாது. ஆனால் இந்த வகை பயிர்கள் பார்த்தோம் அப்படின்னா சாகுபடி செய்யக்கூடிய இடங்களை பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் சார்ந்த ஒரு சூழல், அதில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மண்களில் தான் இந்த வகை பயிர்கள் அதிகமாக வளரக்கூடியது. இந்த வகை பயிர்களில் முக்கியத்துவமாக என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா செம்மண் சார்ந்த பரப்பில் இருக்கிறதாலையும் சாகுபடி பரப்பளவு மற்ற நெல்லோ உளுந்து போன்ற பெரிய அளவில் இல்லாமல் ஒரு 5000 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கிறதால அதுக்கே உரித்தான அந்த பூச்சிகள் அங்கே அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இதற்கு உண்டான இயற்கை எதிரிகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது இறை விழுங்கிகள், ஒட்டுண்ணிகள், இவைகள் எல்லாம் குறுகிய அளவு பரப்பளவில் இந்த பயிரை சாகுபடி பண்ணுறதால அவைகள் உற்பத்திக்கு அங்கே அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இயற்கை ஒத்த முறையில் இந்த வகையான பூச்சி நோய்களை நம்ம எவ்வாறு கண்வள்ளி கிழங்கில் எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சவாலாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த கண்வள்ளி கிழங்கை பொறுத்தளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-9 ரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி வந்து விவசாயிகள் பெருமக்களிடையே இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூச்சி மட்டும் ஒரு காரணம் இல்லை, இதுக்கு உண்டான நோய்களும் அங்கே ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய சூழலை தான் அடைஞ்சிருக்குது. அப்போ அந்த நோய்களும் இந்த வகையான பயிர்களை சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு ஊறு விளைவிக்கின்ற காரணத்தினால் விவசாய அன்பர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நோய்க்கொல்லிகளையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். அப்போ இதை நம்ம எவ்வாறு இயற்கை சார்ந்த முறையில் எதிர்கொள்வது, பூச்சிக்கொல்லிகளோ அல்லது புஞ்சான கொல்லிகளையோ நம்ம எந்த அளவு குறைந்த அளவு பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துகிட்டு வருதுங்க. இந்த சூழலில் இந்த வானொலி மூலயமா உங்களிடம் நான் கலந்துரையாடுவது என்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எஞ்சிய நச்சுன்னு சொல்லுவோம், அது எல்லா வகையான பயிர்கள்லையுமே இன்றைக்கி இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய தோட்டக்கலை பயிர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற நெல் உளுந்து போன்ற சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள்லையும் இந்த வகையான எஞ்சிய நச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லியினுடைய அளவு இன்றைக்கி எல்லா பயிர்கள்லையும் இருக்கிறதால விவசாயிகள்கிட்ட ஒரு விழிப்புணர்வோடு நம்ம சாகுபடி செய்கிறதுக்கு முன்னாடியே ஏதேனும் இயற்கை சார்ந்த சூழலில் இந்த வகை பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது குறித்து தான் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு வந்திருக்கேன். இப்போ இந்த வகை பயிர்களில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு நாலு வகையான பூச்சிகள் தான் அளவுக்கு அதிகமாக பயிரை சேதப்படுத்தக்கூடியது. அதில் ஒரு மூன்று வகையான பூச்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவையெல்லாம் வண்ணத்து பூச்சி வகையை சார்ந்தது, அதாவது ஆங்கிலத்தில் லெபிடாப்டரான்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா இலைகளில் உள்ள பச்சையங்களை சுரண்டி வாழக்கூடிய பூச்சிகள். இது குறிப்பாக ஆரம்ப காலத்தில், அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், பயிருடைய வளர்ச்சி பருவத்தில். உதாரணமாக இந்த கண்வள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜூலை ஆகஸ்ட்டில் தான் அந்த கிழங்கை வந்து மண்ணில் நடுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம்தான் அது வளரக்கூடிய அந்த பருவம் கரெக்டாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம்லாம் அது வளர்ந்து ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இலை மூணு இலை வர்றதுக்கு முன்னாடியே இந்த லில்லி புழுக்கள்னு சொல்லுவோம், இந்த லில்லி புழுக்கள்ங்கிறது இந்த பயிருக்குன்னே உரித்தான ஒரு சார்ந்த ஒரு பூச்சி. இது மற்ற பயிர்களில் இந்த புழுக்கள் சேதத்தை ஏற்படுத்துவது கிடையாது. இது ஒரு வண்ணத்து பூச்சி வகையை சார்ந்தது. இதில் இருக்கக்கூடிய அந்த பெண் பூச்சி என்ன செய்யும் அப்படின்னா இலைகளினுடைய அந்த நுனி பகுதியில் கூட்டம் கூட்டமாக அதனுடைய முட்டைகளை இடும். ஆரம்ப காலத்தில் பயிரினுடைய ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் இந்த புழுக்களால் நமக்கு பிரச்சனை அதிகமாக வரக்கூடியது. இந்த மாதிரி முட்டைகளோ அதனுடைய புழு பருவமோ அதனுடைய கூட்டுப்புழுவோ அதனுடைய பூச்சிகளை பற்றிய ஒரு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம அதை எவ்வாறு நம்ம கட்டுப்படுத்தலாம் என்பது தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் இதனுடைய புழுக்கள் பார்த்தோம் அப்படின்னா இலையினுடைய நுனிப்பகுதியை தான் அந்த பெண் பூச்சி தேர்ந்தெடுக்கும். அதுவும் கூட்டமாக கிளஸ்டர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், கூட்டமாக ஒரு 100 நம்பர் இந்த வகையில் அதனுடைய முட்டைகளை இடுங்க. இதில் இந்த முட்டைகள் பொறித்து ஒரு 3-4 நாளில் அதனுடைய முதல் நிலை புழுக்கள்னு சொல்லுவோம். இதில் ஒரு 4 நிலை புழுக்கள் வரும். இந்த முதல் நிலை புழுக்கள் என்ன ஆகும்னா நம்ம எறும்பு மாதிரி அந்த சைஸில் இருக்கும். அவைகள் ஊர்ந்து சென்று நம்ம அந்த தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய அந்த நுனி இலைகளை சாறு உறிஞ்சும் திங்கும் பக்குவத்தை பெற்றது. இப்போ முதல் 3 நிலைகளில் இந்த 3rd நிலை புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டேஞ்சர். அந்த புழுக்கள் என்ன செய்யும்னா முழுவதுமாக அந்த இலைகளில் இருக்கக்கூடிய பச்சையத்தை முழுவதுமாக சுரண்டி திங்கக்கூடிய பக்குவத்தை பெற்றது. இந்த புழுக்கள் என்ன செய்யும்னா ஒரு 14 நாட்கள் இந்த 4 நாளைகள் தாண்டி வர்றதுக்குள்ளார இதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா இதனுடைய கூட்டுப்புழுக்கள் மிக முக்கியமாக விவசாய அன்பர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மண்ணுக்குள்ளே இடும். மிக முக்கியமான செய்தி தான், ஏன்னா இந்த கூட்டுப்புழுக்கள் மண்ணுக்குள்ளே போனதுக்கு பிறகு அங்கிருந்து தான் அந்த புழுக்கள் பூச்சிகளாக வெளிவருகின்றன. நம்ம விவசாயிகள் என்ன செய்வோம், புழுக்களை பார்த்த உடனே ஒரு பூச்சிக்கொல்லியை எடுத்து நம்ம அது மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம். அடுத்த வாரமே பார்த்திங்கன்னா அந்த புழுக்களோ பூச்சிகளோ அதிகமாக இருக்கும். இது என்ன சார் காரணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே ஏற்படும். அதுக்கு காரணம் என்னென்னா இதனுடைய ஒரு வாழ்நிலை சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த கூட்டுப்புழு. அந்த கூட்டுப்புழு மண்ணுக்குள்ளே இடும். நம்ம மண்ணுக்கும் தேவையான அளவு சில வகையான வேப்பம் புண்ணாக்கு போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலமாக தான் இந்த புழுக்களை நம்ம முழுவதுமாக அந்த பயிரிலேருந்து நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு தகவல். இதுக்கு பிறகு இதனுடைய வாழ்நிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-27 நாளுங்க முழுவதுமாக. இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாரையே உங்களுடைய பயிருடைய அந்த ஆரம்ப வளர்ச்சி நிலைகளை முழுவதுமாக இது சேதப்படுத்தக்கூடியது. இதுக்காக விவசாய அன்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லிகளே நாடி செல்வார்கள். அது தேவையில்லை. ரொம்ப அருமையாக நம்மள்ட்ட இன்றைக்கி இயற்கை சார்ந்த பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அசாடிராக்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவர வகை பூச்சிக்கொல்லி. இது 1%, அதாவது 10,000 PPM சொல்லுவாங்க. அந்த கான்சன்ட்ரேஷனில் இன்றைக்கி மார்க்கெட்லேயே நிறையா இந்த வகையான பூச்சிக்கொல்லிகள் கிடைக்கின்றன. அதை ஆரம்ப நிலையில் பயன்படுத்தலாம். அதாவது நான் சொன்ன அந்த 1, 2, 3 நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலைகளில் பயன்படுத்தும் பொழுது இந்த புழுக்களை ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு 20-40% கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா உழவுக்கு பின்பு கண்டிப்பாக எல்லா விவசாய அன்பர்களும் ஒரு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்க மண்ணில் இடணும். ஏன் சார் அப்படின்னா அந்த வேப்பம் புண்ணாக்கு மண்ணுக்குள்ளே செல்கிறதால தான் அந்த கூட்டுப்புழுக்களை நம்ம எளிதாக அழிக்க முடியும். இது வந்து ஒரு தாரக மந்திரமாக எல்லா அந்த கண்வள்ளி கிழங்கு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளும் ஆரம்ப நிலையில் உழவுக்கு பின்பு ஒரு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த வகையான பூச்சி தாக்குதலை உங்களை அருமையாக நம்ம எதிர்கொள்ள முடியும். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான பூச்சி புகையிலை புழுக்கள். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆங்கிலத்தில் டொபாக்கா கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க. இந்த புகையிலை புழுக்களும் இலைகளை தான் உண்டு வாழக்கூடியது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதுவும் ஆரம்ப நிலையை மட்டும்தான் தாக்கக்கூடியது, முதிர்ந்த செடிகளை இது தாக்குவது கிடையாது. அப்போ அந்த முதல் 2 மாதங்கிறது பார்த்தீங்களா, அந்த கிழங்குலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் அந்த 2 மாதம் ஆண்டில் அந்த 2 மாதத்தையும் ரொம்ப நம்ம வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. எப்படி சார் கண்காணிக்கிறது அப்படின்னா இந்த வண்ணத்து பூச்சி சார்ந்த இந்த பூச்சிகள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் அழகாக ஒரு லைட் ட்ராப்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விளக்கு பொறின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நான் சொன்னது. இது ஒரு ஹெக்டேருக்கு ஒன்றுங்கிற அளவில் நம்ம வைக்கலாம் அந்த நேரத்தில், நான் சொல்கிற அந்த ஆரம்ப கால நிலையில். அப்படி வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதனுடைய பூச்சிகள் அந்த வெளிச்சத்துக்கு கவரப்படும். அந்த கவரப்படும் பொழுது நம்ம தெரிஞ்சிக்கலாம், ஓஹோ நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 புகையிலை புழுக்களோ 10 லில்லி புழுக்களோ வந்திருக்கு அப்படின்னா அது பொருளாதார சேத நிலையை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம உடனடியாக அதுக்கான பாதுகாப்பை, பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கண்காணிக்கும் கருவி தான் இந்த விளக்கு பொறி. இது வண்ணத்து பூச்சி சார்ந்த பூச்சிகளுக்கு ரொம்ப அழகாக செயல்படும். நீங்கள் வச்சுட்டு ஒரு நாள் இரவு லைட்டை போட்டிங்கன்னா ஒரு 6-11 மணி வரையும் அந்த லைட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும். 11 மணிக்கு மேலே அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடணும். அது காரணம் என்னென்னா, இயற்கை எதிரிகளும் அந்த விளக்குக்கு கவரப்பட்டு அங்கே அழிக்கப்பட்டுரும். அப்போ இயற்கை சூழல் அங்கே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தகவல். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 4 மணி நேரம் அந்த விளக்குகளை எரிய வைக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆண் பூச்சியும் சரி பெண் பூச்சியும் சரி அந்த விளக்கை நோக்கி வரும்பொழுது அதில் எத்தனை பூச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இதுக்கு அடுத்ததாக இன்னொரு வண்ணத்து பூச்சி சார்ந்தது காவடி புழுக்கள்னு சொல்லுவோம். இவைகள் பார்த்தீங்கன்னா பச்சை நிற புழுக்கள். இப்போ புகையிலை புழுக்கள் உங்களுக்கு 3 வகையான புழுக்களையும் நான் வேறுபடுத்தி சொல்லணும்னா, சாக்லேட் கலரில் இருக்குங்க நெல்லி புழுக்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புகையிலை புழுக்கள்ங்கிறது நல்ல ப்ரௌன் கலரில் ரொம்ப பெருசாக இருக்கும், இருக்கிற புழுக்கள்லேயே ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சி சார்ந்த ஒரு புழுக்கள். இந்த காவடி புழுக்கள்னு சொல்லக்கூடியது எப்படின்னா பசுமையாக தான் இருக்கும், நல்ல பச்சை நிறமாக இருக்கும். அது இலையை எப்படி திங்குதோ அந்த இலை கலருக்கே அந்த பூச்சி புழு இருக்குங்க. இந்த மூணுமே அழகாக விளக்கு பொறிக்கு கவரக்கூடிய. அப்போ ஒரு விளக்கு பொறியையும் இந்த கண்வள்ளி கிழங்கு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள், குறிப்பாக இந்த 3 மாவட்டங்களில் திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இதை கடைபிடிக்க வேண்டும்ங்கிறது ஒரு செய்தி. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி திங்க பூச்சிகளும் அதில் இப்போ இன்னைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் என்ன செய்யுது அப்படின்னா, இலைகள் மூலமா நச்சு உயிரி நோயை பரப்புகிறது. அதில் முக்கியமாக இடத்தை பங்கு பெறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைப்பேன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் த்ரிப்ஸ்ன்னு பேருங்க. இந்த இலைப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறமான ஒரு 1 mm தான் இருக்கும் சைஸ், மில்லி மீட்டர் தாங்க இருக்கும் அந்த சைஸு. அந்த பூச்சிகள் என்ன செய்யும்னா இலைக்கு மேலே பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். அது அங்கே என்ன செய்யும்னா, நம்ம பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றதால இலைகள் பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் நிறமாக மாறி இறுதியாக அது காயும் தன்மையை பெறும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, வெயில் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை வரும். நான் முன்னாடி சொன்ன 3 புழுக்களுமே அந்த அக்டோபர் நவம்பர் வரையும் தாங்க இருக்கும், குறிப்பாக அந்த குளிர்காலத்தில். ஆனால் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அப் டு நீங்கள் ஏப்ரல் மே வரையும் பார்த்தீங்கன்னா இந்த இலைப்பேன் தாக்குதல் இல்லாத கண்வள்ளி கிழங்கு விவசாயிகள் கிடையாது. இந்த இலைப்பேனுக்காகவும் நிறைய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த இலைப்பேன்லேயும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதனுடைய வாழ்நிலை. அந்த வாழ்நிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 2 புழுநிலையை தாங்க இருக்குது, இளம் குஞ்சிகள்னு சொல்லுவோம், முதல் நிலை, 2 நிலை. அந்த 2 நிலைக்கு அப்புறம் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இவைகளும் மண்ணுக்குள்ளே போய் தான் கூட்டுப்புழுக்களாக மாறுது. அதனால தான் இலைப்பேன் இருக்கும்பொழுது மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, நம்ம மண்ணையும் சார்ந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்லே சொன்ன மாதிரி 1 கல்லில் 2 மாங்காய் எப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வண்ணத்து பூச்சி வகை சார்ந்த புழுக்கள் சொன்னோம் இல்லையா, லில்லி புழுக்களாக இருக்கட்டும், புகையிலை புழுக்களாக இருக்கட்டும், காவடி புழுக்களாக இருக்கட்டும், இவைகளையும் நம்ம மண்ணுக்குள்ளே ஒரு 100 கிலோ வேப்ப முன்னாக்கு போடுறதால கட்டுப்படுத்த முடியும். 100 நமக்கு ஒரு பெரிய பயன் என்ன அப்படின்னா, இந்த இலைப்பேன் சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அந்த ப்ரீ பியூப்பான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இது எங்கே இருக்கும்னா மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். இதுவும் நம்ம வந்து இந்த வேப்பம் சார்ந்த இந்த வேப்பம் முன்னாக்க பயன்படுத்தும் பொழுது அவைகள் எளிதாக அழிக்கப்பட்டு நமக்கு அந்த இயற்கை சூழலை ரொம்ப அழகாக நம்ம வந்து அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது இந்த 4 வகையான பூச்சிகளுக்காக என்ன செஞ்சோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறைக்கிலிருந்து ஒரு ஆராய்ச்சி நாங்கள் மேற்கொண்டு, அந்த ஆராய்ச்சியில் என்ன செஞ்சோம் அப்படின்னா, இவைகள் எல்லாம் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம எப்படி இதை நம்ம வந்து எதிர்கொள்வது. ஏன்னா விவசாயிகள் இடத்துல பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகளுக்காக ஆகக்கூடிய செலவு குறிப்பாக கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ஆகும். ஒரு பருவம் சாகுபடி செஞ்சு இந்த வகையான பயிரை எடுக்கிறதுக்கு விவசாயி பயிர் பாதுகாப்புக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த செலவினம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா. இது கிட்டத்தட்ட ஒரு 9 ரவுண்டு நான் சொன்னேன் இல்லையா, தொடர்ந்து ஒரு 10 நாளுக்கு இடைவெளியில் மருந்தும் பூச்சிக்கொல்லிகளும் பூஞ்சான கொல்லிகளும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எஞ்சிய நச்சை விடுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விற்பனை வாய்ப்பையும் அது குறைக்குது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு மற்ற நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கெல்லாம் வந்துருச்சு. பூச்சிக்கொல்லி நச்சு இருந்துச்சுன்னா நம்மளுடைய சாகுபடி செய்யக்கூடிய பொருளை வாங்குறதுக்கு அங்கே மறுக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் குவாரண்டைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு செலவினங்கள் நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம சாகுபடி செய்து அதில் ஒரு வருமானத்தை இழக்கும் பொழுது, குறிப்பாக இந்த கண்வள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல சீசனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ஒரு கிலோ போகுங்க விதை. ஆனால் கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா 60-70 ரூபாய்க்கெல்லாம் கிலோ போணுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, அதிக அளவு உற்பத்தி ஒரு பக்கம், ரெண்டாவது நம்மளுடைய அந்த சாகுபடி செய்யக்கூடிய அந்த கிழங்காக இருக்கட்டும் விதையாக இருக்கட்டும் அதில் சில நச்சுகளையும் இன்றைக்கி ஆராய்ச்சி செய்து அதனால் நம்மளுடைய அந்த விற்பனை சந்தையை நம்ம குறைச்சிக்கிறோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு ஒரு ஒருங்கிணைந்த முறையில் இந்த 4 வகையான பூச்சிகள், அது மட்டும் இல்லாமல் நோய்களை எவ்வாறு கண்வள்ளி கிழங்குகளை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி, அது நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய டிஎம்ஏபிஆர்னு சொல்லுவோம், அகில இந்திய மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறை, அவர்கள் மூலயமா, இது ஐசிஆர் இன்ஸ்டியூட், அது மூலயமா நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஒரு ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக நம்ம திண்டுக்கல் கள்ளிமந்தியம் ஏரியாவில் இதை நாம் நடைமுறைப்படுத்தி காட்டினோம். எப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான், அதாவது மண்ணுக்கு கடைசி உழவின் போது ஒரு 100 கிலோ வேப்பமுன்னாக்கு சேர்த்தல், அதே மாதிரி ஒரு விளக்கு பொறி வைத்து ஆரம்ப நிலையில், குறிப்பாக அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலையில் இந்த வகையான பூச்சிகளை கண்காணித்தல், அப்படி கண்காணித்து அதில் பொருளாதார சேதங்களையும் சொல்லக்கூடிய ஒரு 10% சேதம் உங்களுக்கு தென்படும் பட்சத்தில் நம்ம எக்காரணத்தை கொண்டும் பூச்சிக்கொல்லிகள், அதாவது வேதியியல் சார்ந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு போகாமல் இயற்கையை சார்ந்த பூச்சிக்கொல்லிகளான இந்த மாதிரி அசாடிராக்டினோ அல்லது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பைனோசாடுங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம பல்கலைக்கழகத்துலேருந்து. அது ஒரு உயிரியல் சார்ந்த பூச்சிக்கொல்லி, அது வேதியியல் பூச்சிக்கொல்லி கிடையாது. இது ஒரு 1/2 ml 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து இந்த 3 வகையான புழுக்கள், அதே மாதிரி இலை பேன், இவைகளுக்கெல்லாம் நம்ம வந்து தெளிக்கும் பட்சத்தில் ரொம்ப அருமையாக இந்த இயற்கை சூழலை நம்ம இந்த கண்வள்ளி கிழங்கு சாகுபடியில் மேற்கொள்ள முடியும். இந்த திட்டம் காட்டிங்கன்னா இதனால் என்ன சார் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 ரவுண்டு அடிச்சிட்டு இருந்த விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரவுண்டாக குறைச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யணும். எப்பயுமே நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லுவீங்க, அது போகும்பொழுது மகசூல்லாம் கொஞ்சம் இனி ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய நிலைப்புத்தன்மை, அந்த சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மண் சேதப்படுறது, எஞ்சிய நச்சு இருக்கிறது, இவை எல்லாமே குறைஞ்சி இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத ரொம்ப அருமையான தொழில்நுட்பமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு திட்டத்தை நாங்கள் கொடுத்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா தட்டை பயிரையும் குறிப்பாக வரப்புகளில் பயிர் செய்ய சொன்னோம். இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் ட்ராப் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வகை பூச்சிகள் வந்து அந்த தட்டை பயிரை ப்ரிப்பேர் பண்ணி அதில் என்ன செய்யும்னா முட்டைகளோ அதனுடைய குஞ்சுகளோ இடும். நம்ம பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்த ட்ராப் கிராப்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்வள்ளி கிழங்குக்கு போகணுங்கிறது தேவை கிடையாது. இது போக இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தை பயன்படுத்தி ஒரு 3 ஆண்டுகளில் என்ன வெற்றி கண்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்டு ஸ்ப்ரே, கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்டு ஸ்ப்ரே நாங்கள் குறைச்சிருக்கிறோம். அது விவசாயிகள் கண்கூடாக தெரிஞ்சது. அதே மாதிரி இயற்கை சார்ந்த முறையில் இதை எப்படி நம்ம விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்வது, மற்ற விவசாயிகளும் ஆரம்ப நிலையில் இந்த பூச்சிகளை கண்காணித்து நான் சொன்ன இந்த ஒருங்கிணைந்த முறையில் இந்த பூச்சி நோய்களை நம்ம எவ்வாறு எதிர்கொள்வது அப்படிங்கிறத நம்ம செஞ்சாலே கண்வள்ளி கிழங்குல போதுமான சாகுபடியும் கண்வள்ளி கிழங்கு மூலயமா நமக்கு ஒரு அயல் நாட்டு வருமானத்தையும் மிக எளிதாக பெறலாம்ங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. மேலும் உங்களுக்கு இது சார்ந்த சந்தேகங்கள் இருப்பின், அதாவது பூச்சி நோய்களோ இல்லை இந்த கண்வள்ளி கிழங்கு சாகுபடியில் குறிப்பாக உரங்களோ அதுக்கு தேவையான நீரோ இல்லை மற்ற தொழில்நுட்பம் கருதியோ, அதே போன்று நம்ம வியாபாரம் செய்கிறோம் இல்லைங்களா, அது சார்ந்த உங்களுக்கு சந்தேகம் இருப்பின், பேராசிரியர் மற்றும் தலைவர், மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறை, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். நான் சொல்கிற இந்த தொலைபேசி என்ன குறிச்சிக்கோங்க, 0-422-66-11-365. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கண்வெளி கிழங்கில் பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகள் பற்றிய விரிவான தகவல்களை முனிவர் இளையபாரதி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றியுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.